சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
உயிர்நோக்கு அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று 51வது வகுப்பு.
அன்பே அவனை அடைதற்கு வழி என்று சாத்திரங்களும் தோத்திரங்களும் ஒருமுகமாக கூறுகின்றன. அவனை அடைவதற்கு தடையாயிருப்பது நான் என்னும் தற்போதமாகும். நான் என்று உயிர் தன்னை தனித்து நிற்கும் பொருளாக எண்ணுகின்ற வரையில் அது இறைவனோடு ஒன்ற முடியாது. உப்பானது நீரோடு கலந்து ஒன்றுபட வேண்டுமானால் உப்பினது கட்டித்தன்மை கெட வேண்டும். அதுபோல உயிர் இறைவனோடு ஒன்றுபட வேண்டுமானால் நான் என்ற தற்போதம் கெட வேண்டும். உள்ளம் உருகில் உடனாவார் என்ற ஞான சம்பந்த திருவாக்கு இக்கருத்தை உட்கொண்டு எழுந்ததாகும்.
உள்ளம் உருகினால் இறைவன் நம்மோடு உடனாக சேர்ந்து விடுவான் என்கின்ற தேவார பாடலை காட்டுகிறார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உள்ள நிகழ்ச்சி அன்பினாலே வரக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்முடைய ஆணவம் கெடுகிறது என்பதற்கான அடையாளம். தத்துவம் படித்து விட்டு ஆணவம் கட்டிவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். நான் இப்பொழுது நான் என்று சொல்வதில்லை என்றார் ஒருத்தர். நான் இப்போது நான் என்று சொல்வதில்லை, அதாவது ஆணவத்தை நீக்கிட்டாராம். தொடக்கமே நான் தான், நான் என்று தொடங்கி அவரால் அதை விட்டு சொல்லவே முடியவில்லை. இதுல எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆணவம் கெடுகிறது என்பதை வார்த்தையிலே காட்டாதே, செயலிலே காட்டு. செயல் என்னவென்றால் அன்பு உள்ளத்திலே பெருகி நெஞ்சம் உருகுகிறது என்றார். நல்லவற்றை காணுகிற நல்ல பாட்டை கேட்கிற பொழுது அழுகை வருகிறதா, நல்ல ஒரு சினிமாவை பார்க்கிற பொழுது அழுகை வருகிறதா, அல்லது நல்ல ஒரு காட்சியை போடுகிற பொழுது அழுகை வருகிறதா, நல்ல ஒரு சூழல், ஒரு இடத்துக்குள்ளே போனோடனே எல்லாம் தீபம் ஏற்றி வைத்திருக்கிறது, சாம்பிராணி புகை இருக்கிறது, அதுக்குள்ளே போனோடனே உனக்கு ஒரு மெய்சிலிருக்கும் அழுகையும் வருகிறதா, உள்ளம் உந்த ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். இந்த உருக்கம் அன்பினா அன்பாலே இனம் காணப்படும் என்பதை தெரிந்து கொள்.
இதில் உள்ளம் என்பது நான் என்னும் தற்போதத்தை குறிக்கும், உருகுதலாவது அத்தற்போதம் கெட நிற்றல். எனவே உள்ளம் உருகுதல் என்பது யான் எனது என்னும் செருக்கு நீங்கிய நிலையை உணர்த்துகிறது. தற்போதம் நீங்கிய பொழுது உயிர்க்குயிராய் என்றும் உடனிருப்பவனாகிய இறைவன் அவ்வுயிரை தனது பெருநிறைவினுள் அடக்கிக் கொண்டு தானாகி நிற்பான். கட்டித்தன்மை நீங்கிய உப்பை நீரானது தன்னுள் அடக்கி தானாய் நிற்றல் போன்றது இது.
முன்னேபடுத்த விஷயத்தை தான் திருப்பி அழுத்தி எழுத்தி சொல்லுகிறார். உப்பு கட்டியாக இருக்கும் வரையும் தனித்துத்தான் நிற்கும். தண்ணியோடு அது எப்பொழுது அந்த கட்டித்தன்மையை இழக்கிறதோ அப்பொழுது தண்ணியோடு கரைந்துவிடும். அதுபோல ஆணவம் என்ற கட்டித்தன்மை இருக்கும் வரையும் இறையாகிய தண்ணியோடு நாம் கரைய முடியாது. எப்பொழுது அது இல்லாமல் போகுதோ அன்றைக்கு கரைந்து போவோம் என்று அன்பினுடைய அவசியத்தையும் அதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற ஆணவம் உடைகிற செய்தியையும் உடைகிற பொழுது இறையோடு சேருகிற செய்தியையும் அழுத்தி.
யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்ற கந்தர் அனுபூதி வரிகள் இவ்வனுபவத்தையே உணர்த்தி நிற்கின்றன.
யானோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் இல்ல அந்த பாடல் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று கந்தனோட புதியில ஒரு பாடல் எனக்கு தொடக்கம் வேற மாதிரி வந்துவிட்டது. அதுல அதான் சொல்லுகிறார், யானாகிய என்னை விழுங்கி எப்பொழுது நானாகிய அந்த என்னுடைய உணர்வை இல்லாமல் பண்ணி விழுங்கி விட்டு முருகன் தானாக நிற்கிறானாம். அந்த தானுக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்றால் நான் கரைந்திருக்கிறேன், நான் என்றதல்ல, நான் கரைந்திருக்கிறேன் என்று கந்தரனுபூதி கட்டாயமாக படிக்க வேண்டிய நூலிலே கந்தரனுபூதியும் ஒன்று. கந்தரனுபூதி என்பது அது தத்துவத்தினுடைய எல்லையிலே பாடப்பட்ட ஒரு நூல். அந்த அதுவும் 51 பாடல் தான். அந்த பாடலும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை ஒரு இடைச்செயல்களாக சொல்லி இருக்கிறேன். நீங்கள் மேலே படி.
மேற்கூறியவற்றால் அன்பே இறைவனை அடைவிப்பது என்பதும் அன்பினால் உள்ளம் முருகப்பெறாதவர் அவனை அடைதல் இயலாது என்பதும் விளங்கும். இதனை நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே என்னும் அப்பர் பெருமான் திருவாக்கு நன்கு வலியுறுத்தி நிற்றல் காணலாம்.
பொக்கம் மிப்பவர் பூவும் நீரும் கண்டு நக்கி நிற்பன் அவர் தம்மை நாணியே, அதாவது உள்ளத்துக்குள்ளே வஞ்சனை சூதோடு போய் கோயிலே சகஸ்நாம அர்ச்சனை ஆயிரத்தொரு பூ இதெல்லாம் கொடுத்தால் பெருமான் இவனுடைய பூவையும் இவன் கொண்டு வந்த தீர்த்தத்தையும் பார்த்து உள்ளுக்கு சிரிப்பான். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கி நிற்பன், யார் அவர்களை பார்த்து சிரி என்ன சிரிப்பானாம், அவனுக்காண்டி இவன் வெக்கப்படுவான், யாரு சிவபெருமான் வெக்கப்படுவான். நல்ல மானஸ்தனுக்கு என்ன அடையாளம் என்றால் இன்னொருவன் மானம் இழந்தால் இவன் துடிக்க வேண்டும், அவன் தான் மானஸ்தன். நம்மில் பல பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ ரொம்ப பழைய ஏதாவது என்னோட மோதம் வந்தால் உன் மானத்தை வாங்கி விடுவேன் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது அல்லவா. யார் மானத்தை வாங்குவான் என்றால் எவனிடம் இல்லையோ அவன் தானே வாங்குவான். நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் என்றால் என்ன அர்த்தம், அந்த பொருள் என்னிடம் இல்லை என்று அர்த்தம். உன் மானத்தை வாங்கி விடுவேன் என்றா என்ன அர்த்தம், என்னிடம் மானம் இல்லை என்று அர்த்தம். ஆகவே உயர்ந்தவர்கள் மற்றவனுடைய மானம் இழப்புக்காக தாங்கள் துடிப்பார்கள். வாலி விதையை செய்த உடனே வாலி சொன்னான், நகை வர நான் உட்கொண்டான் என்றான். ராமனுடைய பெயர் அந்த அம்பிலே பார்த்தோன்னா இவன் இதை பண்ணிவிட்டானே என்று யார் வைக்கப்பட வேண்டும், ராமன் வைக்கப்பட வேண்டும். வாலி வைக்கப்பட்டான், இவ்வளவு பெரிய மனுஷன் இதை செய்துட்டானே என்று வெக்கப்பட்டதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவன் மானம் உள்ளவன் என்று தெரியும் எப்பொழுதும். அதுதான், அதனாலதான் எங்களுடைய குருநாதர் சொல்வார், இந்த புதிய ஆத்திசூடியிலே பாரதியார் ரெண்டு விஷயத்தை போற்று சொன்னார். புதிய ஆத்திசூடியிலே பாரதியார் ரெண்டு, ஒன்று மானம் போற்று, அடுத்தது மோனம் போற்று என்று ரெண்டு தொடர் வருகிறது. அதுல இந்த மானம் போற்று என்றது பாரதியார் வெறுமனே மானம் போற்று என்று சொல்லிவிட்டார், தன்மானம் போற்று என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மானம் போற்றுன்றா என்ன அர்த்தம் என்றால் உன்னுடைய மானத்தை போற்றுகிற அதே நேரத்திலே மற்றவனுடைய மற்றவனும் மானம் இழக்காமல் போற்றுவதும் உன் கடமை, இது ரொம்ப முக்கியம். அதே போலத்தான் இங்க எதுக்காக இதை சொல்ல தொடங்க படியுங்க அந்த வசனத்தை,
நாணியே நக்கு நிற்பன்.
அதனால சிவபெருமான் இந்த பூவையும் பொய்யாக வெளியிலே இருந்து கொண்டு உள்ளே இருந்து கொண்டு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவது அர்ச்சனை பண்ணுவதை பார்த்தால் சிரி அவன் சிரிப்பானாம், மனதுக்குள்ளே சிரிச்சு வெக்கப்படுவான். எதை எதற்கு எதை சுத்தப்படுத்த வேண்டியவன் அதை சுத்தப்படுத்தாமல் இதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே மெனக்கெடுகிறானே என்று அவன் அவர் அவருக்காக வெக்கப்பட்டு உள்ளே சிரிப்பான் என்பது பாடல்.
யாவராயினும்
இதெல்லாம் படிக்கிறதுல என்ன லாபம் என்றால், இதை படிக்கிறதுல என்ன லாபம் என்றால் கோயிலுக்கு போய் நாங்கள் போகிற பொழுது இப்படியான மனநிலை வந்தால் இந்த பாடல் வந்து நம்மை ஒரு ஒரு கட்டு தட்டு. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் திருக்குறளை படிக்கிறா என்ன லாபம் என்றால் பிழை செய்கிற பொழுது திருவள்ளுவர் வந்து காதுல பிடிப்பார், மற்றவனுக்கு நாம ஒழிச்சிடலாம் அவர்களுக்கு ஒழிக்க முடியாது தானே. இந்த பாடல்களை படித்தால் உடனே நாம ஒரு பொய் பொய்னா போய் கோயில்ல கும்பிடுகிறோமா இருந்தால் நக்கி நிற்பன் அவர் தமை நானியே என்று வந்து கன்னத்திலே அறையும் அந்த பொருட்டு. அதுக்காகதான் இதை படிப்பது.
யாவராயினும் அன்பரன்றி அரியவனா மலர் சோதியான் சென்னிப்பத்து என்று மணிவாசகரும் கூறியுள்ளார்.
அவராலும் அரியனா
யாவராயினும்
மலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே சென்னிப்பத்து என்று ஒரு நல்ல தொகுதி இருக்கிறது. அதிலே அவர் அதை சொல்லுகிறார், யாவராயினும் அன்பரன்றி அறியன், நீ எவ்வளவு பெரிய ஆளாயிரு, முதலமைச்சராயிருக்கலாம், இணை முதலமைச்சராயிருக்கலாம், பல்கலைக்கழக துணைவேந்தராயிருக்கலாம், கிட்ட வர விடமாட்டான். அதுக்கு ஒருத்தர் வாசல்லே பிரம்பு வச்சு கொண்டு நிற்பாராம், யாரு நந்திதேவர் பொற்பிரம்பு வச்சு கொண்டு நிற்பாராம். நந்திதேவர் என்றா யார் என்றால் அறம், அறம் பிரம்போட நிற்குமா, அது ஆற விடும் என்றால் அன்பரை தவிர வேறொருவரையும் உள்ளே விடாது. யாவராயினும் அன்பரன்றி அரியோனா மலர்ச்சோதியான் போய் போவதா வாசலோட திருப்பி விட்டுவார்கள், நீ போ உனக்கு உள்ள உனக்கு அனுமதி இல்லை. அது எப்போ அது யாருக்கு அந்த அனுமதி இருக்கும் என்றால் அன்பருக்கு மட்டும். அன்பர் என்ற சொல்லே அன்புள்ளவர் என்ற வார்த்தையை நினைவூட்டுகிறது அல்லவா. அப்ப எவனுக்கு அன்பு இருக்கிறதோ அவனுக்குத்தான் இறை சன்னிதானத்திலே இடம் இருக்கிறது என்பதை குறித்துள்ளது.
ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண் என்று திருக்களிற்றுப்படியார் என்னும் சாத்திர நூல் கூறும்.
அந்த பாடல் வரைய விளங்குறது திருப்பி ஒருத்தர அந்த பாட்டை படிங்க.
ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண்.
எவராலும் காண முடியாத இறைவன் யாராவது அன்பு செய்தால் அந்த இடத்திலே வந்து நிற்பான். இது சாத்திர நூல் சொல்லுகிறது. சோத்திர நூல்லே முதல் சொன்னார் இடத்திலே செய்தி அன்பு செய்ய என்பதுதான்.
இறைவன் எடுத்து செலுத்தும் அன்பிலே இரு நிலைகள் உண்டு. இறைவனை வழிபட்டால் இது கிடைக்கும் என்று ஒரு பயன் கருதி அன்பு செலுத்துவது முதல் நிலை. இது காமிய பக்தி எனப்படும். இவ்வாறு பயன் கருதி நிகழ்ந்த அன்பு சிறிது சிறிதாக மாறி பின் பயன் கருதாத அன்பாய் நிகழும். இது நிற்காமிய பக்தி எனப்படும். இதுவே இறைவன் மீது கொண்ட முதிர்ந்த அன்பாகும், உண்மை அன்பாகும்.
தேவைகளுக்காக கும்பிடுவது, எந்த தேவையும் இல்லாமல் கும்பிடுவது. பூஜை செய்கிறதிலேயும் நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிக பூஜை என்று மூன்று விதமான பூஜையை சொல்கிறார்கள் கோயிலே. நித்தியம் என்பது அன்றாடம் செய்கிற பூசை, நைமித்தியம் என்பது அன்றாட பூசையில இருக்கிற குறைகளை நீக்குவதற்காக சில திருவிழா போன்ற பூசைகள். அடுத்தது காமிக பூசை என்றொன்று சொல்வார்கள் என்றால், நாம் மனதிலே ஒரு விருப்பத்தை வைத்து என் பிள்ளை பரீட்சை பாஸ் பண்ணினால் இந்த யாகம் செய்கிறேன் என்று செய்கிறது இருக்கிறதே, அதற்கு காமிக பூசை என்று பெயர். வழிபாட்டிலே காமிக வழிபாடு, நிஷ்காமிக வழிபாடு என்று ரெண்டை சொல்கிறார்கள். ஒன்று விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, இப்ப எனக்கு சொர்க்கந்தா என்று கேட்பது இருக்கிறதே அது காமிக வழிபாடு. வீடுதா என்று கேட்பது நிஷ்காமிக வழிபாடு. வீடு என்ற ஒன்றும் தேவையில்லை. அதுதான் சிவனடியார்களை அடையாளப்படுத்துகிற பொழுது சேக்கலார் பெருமான் சொன்னார், அவர்கள் ஏன் கும்பிடுகிறார்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கு ஒரு தேவையும் இல்லையா. அதுக்கு அவர் சொல்லுகிறவாது, கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி வீடு வேற்றையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். வீடும் வேண்டா விரலினர். விரல் என்ற சொல் வீரத்துக்கும் மேற்பட்ட சொல். ஆகவே அவர் அவர்களை சொல்லுகிற பொழுது சேர்க்கலார் சொல்வார், அவர்கள் ஏன் செய்கிறார்கள், கூடும் அன்பினால் கும்பிடுதல். அவர்களுக்கு அன்பு அன்பு செய்வே, ஒரு குழந்தையை பார்க்கிறோம் அன்பு வருகிறது, நம் குழந்தையை பார்த்தோன்னே நமக்கு அன்பு வருகிறது, அதனாலும் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது, முத்தம் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இது என்னத்துக்காக, இந்த பிள்ளை வளர்ந்து எனக்கு சோறு போடுவான் அதுக்காக அவர் தாய் அப்படின்னு நினைப்பாரா? அவளுக்கு அந்த அன்பு மேலும் மேலும் அன்பு செய்ய வைக்கும். குழந்தையில ஏற்படுகிற அன்பு மேலும் மேலும் அன்பு செய்ய வைக்கும். அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அதுபோலத்தான் கடவுளை கும்பிடுகிற பொழுது அடியார்கள் எப்படி கும்பிட்டார்கள் என்றால், கூடும் அன்பினால் கும்பிடல். அதுக்கு நான் முன்பு உங்களுக்கு சொல்லுகிறேன், குருநாதர் அதுக்கு அந்த வரிக்கு விளக்கம் சொல்லுவார். கூடும் அன்பினால் என்றால் பொருந்துகிற அன்பினால் கும்பிடுதல், மனதிலே பொருந்துகிற அன்பினாலே கும்பிடுதல் என்று ஒரு அர்த்தம் கூடும் அன்பு. என் குருநாதர் அதற்கு நயமாக பொருள் சொல்றார், கூடும் அன்பினால் என்றால் செய்ய செய்ய மிகுன்ற அன்பினால் வணங்குதல் என்றார். கும்பிட கும்பிட இன்னும் கும்பிடவனும் போல தோன்றுகிறதா, அதனாலே கும்பிடுவான் தவிர கடவுள் வந்து வீடு போறது தந்தாலும் அதெல்லாம் எனக்கு இப்ப வேணா அந்த உப்புமா வச்சுட்டு போய் என்று சொல்லி அதுதான் சிவனடியாருக்கு அடையாளம் என்கிறார். அதுதான் உண்மை அன்பினுடைய, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்தல்.
இம்மெய்யன்பு கைவரப் பெற்றவர் வேறொன்றையும் விரும்பாது இறைவனை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழற்பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியவனாக உணர்ந்து அவனையே மேலும் மேலும் விரும்புவர்.
இறைவன் ஒரு பாடலை சொல்லுகிறார், பாடல் பொருளை வசனமாக எழுதி காட்டுறார். எனக்கு அந்த பாடல் ஞாபகத்துல வரவில்லை. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும்
பனிமலர் குழற் பாவை நல்லாரினும்
நல்லாரினும் அடுத்தது
தனிமுடி கவித்து ஆளும் அரசினும்
அரசினும்
இனியவனாக உணர்ந்து
இனியவனாக இந்த நாளும் இந்த நாடு படிமுறையிலேயே பாருங்க எது பெருசென்று தெரியும். முதல் கனி, ஒரு சாப்பாட்டிலே வாய்க்கு சுவை, அதுக்கு பிறகு கட்டிப்பட்ட கரும்பு அது அதனுடைய சுவை, இதை விட அந்த சுவை அதிகம். பிறகு பெண் இன்பம் என்பது அதை விட அதிகம், அதுக்கு கொஞ்சம் பேர் அலைவான். அதுக்கு மேலே அரச பதவி என்றால் அதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவான். இதெல்லாவற்றிலும் மேலான ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதுதான் இறை இன்பம் என்று அதிலே உணர்வதுதான் அந்த உண்மை வழிபாட்டினுடைய அடையாளம் என்கிறார்.
இம்மெய்யன்பு கைவரப் பெற்றவர் வேறொன்றையும் விரும்பாது இறைவனை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பரிமளற்குடற் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியவனாக உணர்ந்து அவனையே மேலும் மேலும் விரும்புவர். இறைவன் எமது துன்பத்தை களையாதவனாயினும் ஆகுக, எம் மீது இரக்கம் கொள்ளாதவனாயினும் ஆகுக, எக்காரணத்தாலும் அவனிடத்து கொண்ட எம் அன்பு நீங்குவதில்லை என இறைவனையே நினைந்திருப்பர். உலகையெல்லாம் ஒரு
எதுவும் தேவையில்லை, இறைவன் எனக்கு ஒன்றும் தர தேவையில்லை. பல பேர் சொல்ல நாங்கள் அடிக்கடி கேட்கிற வார்த்தையை, நான் இவ்வளவு பக்தி செய்தும் கடவுள் என்னை கைவிட்டு விட்டானே, நான் இவ்வளவு செய்தும் எனக்கு துன்பத்தை தந்து விட்டானே என்றால், அப்ப நீ வழிபட்டது உனக்கு துன்பம் தராமல் இருப்பதற்கான, இறைவன் மேலே அன்பு இறைவன் மேலே உனக்கு அன்பு வந்து அன்பு செய்யவில்லையா, ஒரு தேவைக்காக செய்திருக்கிறாய், அதனாலே திட்டுகிறாய், இந்த கடவுளுக்கு கண் இல்லையான்னு கும்பிட்டுட்டு திட்டுவோம். கும்பிடாதவன் திட்டினால் பாவம் இல்லை, கும்பிட்டவன் திட்டக்கூடாது, அப்படியானால் அவனுடைய கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஆகுது. ஆகவே எந்த பயனும் இல்லாமல் இறைவனை தொழுதல், அதைத்தான் இங்கே வலியுறுத்து வாசிங்கன்.
அவனையே மேலும் மேலும் விரும்புவர். இறைவன் எமது துன்பத்தை களையாதவனாயினும் ஆகுக, எம் மீது இரக்கம் கொள்ளாதவனாயினும் ஆகுக, எக்காரணத்தாலும் அவனிடத்து கொண்ட எம் அன்பு நீங்குவதில்லை என இறைவனையே நினைந்திருப்பர். உலகையெல்லாம் ஒரு குடைக்கீழ் ஆளும் முடியரசர் செல்வத்தினும் மூன்று மடங்கு உயர்ந்தது சிவனுக்கு தொண்டு செய்து ஓடேந்து இறந்து உண்பது என மதித்து அவனுக்கு தொண்டு செய்வர்.
முதல் சொன்ன திருமுறைகளை படிக்கிற பொழுது இந்த செய்திகள் எல்லாம் அவர்கள் பதிவு செய்வார்கள். இடரினும் கலரினும் எனதொரு நோய் தொடரினும் தினகலல் தொழுதழுவேன். அவ்வளவுதான், எனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் கும்பிடுவதை விட மாட்டேன். இடரினும் கலரினும் எனதொரு நோய் தொடரினும் தினகலல் தொழுதழுவேன் என்ற அந்த பாடல்கள் எல்லாம் இந்த செய்திகளைத்தான் நமக்கு சொல்லுகின்றன.
அவன் தமக்கு செய்து கொண்டிருக்கின்ற உபகாரத்தை நினைந்து நினைந்து மனம் கசிந்து உருகி கண்ணீர் பெருகி நிற்பர். இத்தகைய அன்பு நெறியில் நின்று சீவன் முத்தராய் உள்ளோர் திருக்கோயில் வழிபாட்டிலும் சிவனடியார் வழிபாட்டிலும் ஆச்சாரிய பக்தியிலும் உறைந்து நிற்பர். ஆதலால் மாணவனே, நீயும் அவ்வழிபாட்டினை செய்து உய்தி அடைவாயாக என்று ஆசிரியர் இப்பாடல் வழியாக அறிவுறுத்துகிறார். இதோடு 52 முடிஞ்சதுங்க. 53 ஒரு பக்கம் தான் இருக்கு, உங்க நேரத்தை
பொறுத்து படிச்சிடுவோம். எனக்கு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு நேரம் இருந்தால் சரி.
கடைசி பத்தி ஒரு வாட்டி படிச்சிருங்க. இத்தகைய அன்பு நெறியில் நின்று சீவன் முத்தராய் உள்ளோர் திருக்கோயில் வழிபாட்டிலும் சிவனடியார் வழிபாட்டிலும் ஆச்சாரிய பக்தியிலும் உறைந்து நிற்பர். ஆதலால் மாணவனே, நீயும் அவ்வழிபாட்டினை செய்து உய்தி அடைவாயாக என்று ஆசிரியர் இப்பாடல் வழியாக அறிவுறுத்துகிறார். பாடல் 53, மாணவரின் நன்றியுரை. வாழ்ந்தேன்.
இவ்வளவும் குருநாதர் சொல்லிக் கொடுத்து விட்டார். சொல்லிக் கொடுத்த பிறகு மாணவர் ஆசிரியருக்கு ஒரு நன்றி சொல்லுகிறார்.
வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று. பதவுரை. சூழ்ந்து மெய்யன்பர்கள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு விடா நீங்காமல் உள்ள வெண்ணை சுவேதவன திருவெண்ணை நல்லூரை வாழிடமாக கொண்ட சுவேதவன பெருமாள் என்னும் பிள்ளை திருநாமம் உடைய மெய்கண்டநாதனே மெய்கண்டநாதரே அருட்கடலே கருணைக்கடலாக உள்ளவரே உண்மை தவப்பயன் அடியேன் முன்முன் பிறவிகளில் செய்த உண்மையான தவத்தின் பயன் உற்று இப்பொழுது வந்து கைகூடியதனால் உம்மை புகழாக அடைந்து சிவஞான உபதேசம்.
முதல் இவ்வளவத்தையும் படிக்க வேண்டும். அதாவது முதல் 3 வரி இருக்கிறது என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய இயற்பெயர் சொல்லுகிறார். என்ன அந்த பாடல், சுவேதன பெருமாள் என்பது மெய்கண்டருடைய இயற்பெயர். இந்த வரிகளை வாசிங்க, தொடக்க பாடல் வரிகளை.
வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே
சூழ்ந்து விடா என்பதற்கு சொல்லுகிறார். அடியார்கள் அவர்களை சூழ்வார்கள், பிறகு விடாமல் நிற்பார்கள். சில பேரை சில பேர் சூழ்வார்கள், பிறகு விட்டு விடுவார்கள். நல்ல இவருடைய தரத்தினாலே, இவருடைய அருளினாலே சூழ்ந்தவர்கள் விடமாட்டார்களாம். யாரு? மைகண்டவரை சூழ்ந்தவர்கள் விடமாட்டார்கள். அதற்கு காரணம் என்றால், அவர் அருட்கடலாய் இருப்பது அதற்கு காரணம். அவரிடம் அன்பு முதிர்ந்து அருளாகி இருக்கிறவர்களை சூழ்ந்து எப்பொழுதும் ஆட்கள் இருப்பார்கள். இங்க பாருங்க, காந்தியை இன்றைக்கும் சூழ்ந்து நிற்கிறோம். என்ன காரணம்? இந்த இவ்வளவு காலம் தள்ளிவிட்டது, இடம் தள்ளிவிட்டது, ஆனாலும் சூழ்ந்து நிற்கிறோம். இயேசுநாதரை இன்றைக்கும் சூழ்ந்து நிற்கிறோம். இத்தனை பேர் இயேசுநாதரை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றால், இந்த மத வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி ஒரு மூலையிலே விட்டு பாருங்கள். என்றைக்கோ வாழ்ந்த ஒருவரை இன்றைக்கும் மக்கள் சூழுகிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு அவரிடம் அருள் முதிர்ச்சி இருந்திருக்கிறது என்று அர்த்தம். அருள் முதிர்ச்சி உள்ளவர்களை எப்பொழுதும் மக்கள் சூழ்ந்து நிற்பார்கள். அப்படி சூழ்ந்திருக்க கூடியவராம் இந்த மைகண்டதேவர்.
சூழ்ந்து மெய்யன்பர்கள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு விடா நீங்காமல் உள்ள வெண்ணை ஸ்வேதவன திருவெண்ணை நல்லூரை வாழிடமாக கொண்ட ஸ்வேதவன பெருமாள் என்னும் பிள்ளை திருநாமம் உடைய மைகண்டநாதனே, மைகண்டநாதரே, அருட்கடலே, கருணைக்கடலாக உள்ளவரே, உண்மை தவப்பயன் அடியேன் முன்முன் பிறவிகளில் செய்த உண்மையான தவத்தின் பயன் உற்று இப்பொழுது வந்து கைகூடியதனால்
ஒரு மாணவன் எப்படி உணர்கிறார் பாருங்கள், எப்படி உணர்கிறார்? நான் முன்பு முற்பிறவியிலே செய்த தவப்பயன் இந்த பிறவியிலே வந்தபடியால் தான் உன்னை நான் அடைய முடிந்தது. இது எங்கள் எல்லாருக்கும் பொருத்தம். உன்னை புறவியிலே நாங்கள் செய்த தவம்தான் நாங்கள் உண்மை விளக்கத்தினோடு மெய்கண்டரை தரிசிக்கிறோம். முதல் உண்மை விளக்கத்தினோடு மறைஞான சம்பந்தரை தரிசிக்கிறோம், அவரோடு மெய்கண்டரை தரிசிக்கிறோம். ஆகவே அவர் சொன்ன அந்த வாக்கியங்கள் எங்களுக்கும் பொருந்துகிறது. ஏதோ புறவியிலே இத்தனை அநியாயங்களுக்கு மத்தியிலே புண்ணியமும் செய்திருந்தபடியால் தான் இந்த பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது என்னுடைய நம்முடைய உணர்வை அவர் பதிவு செய்கிறார்.
உம்மை புகழாக அடைந்து சிவஞான உபதேசம் பெற்றேன். அதனால் மேதினியில் உலகில் வற்றா சிறிதும் குறையாமல் இடையீடின்றி தொடர்ந்து வருகின்ற பவக்கடலில் பிறவியாகிய கடலில் வீழ்ந்து அலையாமல் வீழ்ந்து வருந்தாமல் வாழ்ந்தேன். நிலைத்த சிவானந்த வாழ்வை பெற்றேன்.
உன்னை சார்ந்ததினாலே எனக்கு நான் முப்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாக தொடர்ந்து என்னை விடாமல் வாட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கருவயப்பட்டு பாடுகிற இந்த பவக்கடலிலே வீழாமல் வீழுகிற பாக்கியத்தை எனக்கு தந்தாய், இதற்காக உனக்கு நன்றி என்று மாணவன் குருவுக்கு நன்றி சொல்லுகிறான்.
பொழிப்புரை. சைவ சித்தாந்த ஞானத்தை நல்கி தன்னை ஆட்கொண்ட அருட்குறவராகிய மெய்கண்ட தேவரின் திருவடி தாமரைகளை தொழுது இறைஞ்சி தனது நந்தி அறிதலை பின்வருமாறு புலப்படுத்துகிறார் மாணவர். கண்ணுதலையும் கரைமிடத்தையும் மறைத்தருளி மண்ணிடையே வந்து திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியிருக்கும் மெய்கண்டநாதரே, ஸ்வேதவன பெருமாள் என்னும் பிள்ளை திருப்பெயரை உடையவரே, அருட்கடலே, அடியேன் முற்பிறவிகளில் செய்த உண்மை தவத்தின் பயனால் உமக்கு ஆட்பட்டேன். வற்றாத பிறவிக்கடலில் வீழ்ந்து தடுமாறாமல் உண்மை வாழ்வை தலைப்பட்டேன். இதற்கு எளியேன் செய்யும் கைமாறும் உண்டோ? அடியேன் நின் அடைக்கலம், வாழிய நின் மலரடிகள். அதோடு முடியுதுங்கய்யா இந்த பாட்டு.
அதாவது நம் உணர்வை விளக்க ஆசிரியர் பதிவு செய்கிறார். மனவாசகம் கிடந்த தேவர் நமக்காக, அவர் தனக்காக செய்த அந்த நன்றியுரையே அவருக்காக நாம் செய்த நன்றியுரையாகவும் ஆகிறது. நல்ல நூலை படிக்க விதி கூடினதனாலே அதை படித்து நிறைவு செய்தோம். அதற்கு முதலில் இறைக்கருணைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை, அதுவும் இந்த காலத்திலே உலகமெல்லாம் ஒடுங்கி கிடக்கிற காலத்திலே நம்மை மட்டும் விழிக்க செய்திருக்கிற அந்த இறைவனுடைய திருவருளையும் கருணையையும் நினைந்து இஞ்சுருக வழிபட வேண்டும். அதற்கு பிறகு இந்த நூலை ஆக்கி தந்து தத்துவ ஞானத்தை ஒரு குழந்தைக்கு புகட்டுவது போல நமக்கு புகட்டி இருக்கக்கூடிய மனவாசகம் கிடந்த தேவரை ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது தொழ வேண்டும். இது ரொம்ப முக்கியம், தொழ வேண்டும். இந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவராகிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை நினைக்கக்கூடிய நேரமெல்லாம் நினைந்து தொழ வேண்டும். ஒரு நல்ல நூலை கற்று முடிப்பது என்பது நூல் இல்லாமல் சாத்தியப்படுகிற விஷயம் இல்லை. நூல் வைத்தமைக்காக இறைவனை மீண்டும் மீண்டும் தொழுங்கள். முடிந்தால் இன்றைய ஒரு நாளிலே போய் ஏதாவது ஒரு கோயிலிலே ஒரு வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் அல்லது வீட்டிலே இருக்கிற சுவாமி அறையிலேயோ கோயிலே அறையிலே ஒரு நிமிடம் இருந்து இறைவனை நன்றாக நமசிவாயம் சொல்லி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி அந்த நமசிவாயத்தை உங்களுடைய மந்திரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த மந்திரமாக ஆக்கிக் கொண்டு இன்றைக்கு ஒரு நாளைக்கு யாராவது ஒரு சிவனடியாருக்கு, சிவனடியார் கிடைக்காத பட்சத்திலே பசியோடு இருக்கிற ஒருவருக்கு யாராவது ஒருவருக்காவது உணவிடம் முயலுங்கள். ஒன்றும் கிடைக்காத பக்கத்திலே ஏதாவது ஒரு ஜீவனுக்கு இன்றைக்கு மதியம் 9 முன்பாக ஒரு தட்டத்திலே சாதம் வைத்து கறிகள் போட்டு அந்த உணவு இறைவனுக்கு சாரட்டும் என்று நினைத்து கும்பிட்டு இந்த தத்துவ ஞான கல்வியிலே நாம் மேலும் 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 தொடர்ந்து கற்க வேண்டும் என்று மூலகுருவையும் இந்த நூல் குருவையும் உரையாசிரியரையும் மற்றும் நம் பெரியவர்கள் தோத்திர சாத்திர நூல்கள் செய்த பெரியவர்களையும் தொழுது இன்றைய நாளை நாம் போக்க வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையாக உங்களை கேட்கிறேன். உண்மை விளக்கம் இது ஓரளவு நமக்கு வாய்த்திருக்கிறது, மேலும் மேலும் அது விளக்கம் உற வேண்டும் என்று கடவுளை உங்கள் சார்பாக பிரார்த்தித்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.